வழிநடந்து அவனது பொருத்தத்தை அடைவதற்கு தௌஃபீக் தருவானாக. நம்முடைய இருலக வாழ்க்கையை அவனுடைய பொருத்தத்திற்குரியதாக ஆக்குவானாக. நமக்கு இறையச்சத்தை அதிகமாக்கி தந்து பாவங்களிலிருந்து விலகி நன்மைகளை அதிகம் செய்து மறுமையின் ஈடற்றத்தை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்றைய நம்முடைய தலைப்பு, பெண்கள் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகளையும் சில பொறுப்புகளையும் தந்திருக்கின்றான். அவரவர் தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால்தான் இந்த உலக வாழ்க்கை சீர்பெறும். இந்த சமுதாயம் என்பது ஒரு கூட்டு அமைப்பு. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், இவர் அனைவரும் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பு தான் சமுதாயம் என்பது. இந்த சமுதாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு இணங்க தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரிலே ஏற்படக்கூடிய சீர்கேடு முழு சமுதாயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி உடலிலே ஒரு உறுப்பு பாதிப்படைந்தால், ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதனால் முழு உடம்பும் பாதிப்படைகின்றதோ, அவ்வாறுதான் சமுதாயத்திலே யாராவது ஒருவருக்கு ஒரு சீர்கேடு ஏற்பட்டால், ஒருவர் சீர்கட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு முழு சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடியதாக, முழு சமுதாயத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திலே ஆண்களுக்கு எப்படி பல கட்டளைகளை பல கடமைகளை கொடுத்திருக்கின்றானோ, அவ்வாறு பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா பல கட்டளைகளையும் பல கடமைகளையும் கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை தர்பியா நல்லொழுக்க பயிற்சி கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை தர்பியா செய்வதற்கும் பெண்களை சீரமைப்பதற்கும் பெண்களுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை புறக்கணித்ததே கிடையாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே பயன் செய்து கொண்டிருக்கும் போது சில அன்சாரி பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை சுற்றி எப்போதும் ஆண்கள் இருப்பதால் எங்களுடைய சந்தேகங்களை உங்களிடத்திலே நாங்கள் விவரமாக விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனவே எங்களுக்கு என்று மட்டும் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், ஒரு இடத்தை ஒதுக்குங்கள், நாங்கள் உங்களுடைய பேச்சை கேட்கிறோம், எங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி பெண்களின் அந்த கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள், ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள். இந்த சம்பவத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை என்னவென்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்களுக்கு இருந்த ஆர்வம், இதை நாம் முதலிலே இந்த இடத்திலே தெரிந்து கொள்கிறோம். மார்க்கத்தை தெரிய வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒழுக்க பயிற்சியை அடைந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சஹாபி பெண்மணிகளுடைய உள்ளத்திலே ஆர்வம் மிக ஆழமாக இருந்ததை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுத்ததை போன்று சம உரிமையை அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வழங்கி இருக்கின்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பெண்கள் சகஜமாக பள்ளிக்கு வந்து போகக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உம்மு அமாரா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொள்வேன், ஜும்ஆ பிரசங்கத்திலே சூரா காஃப் ஓதும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். உம்மு அமாரா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், இந்த சூரா காஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பிரசங்கத்தில் மிம்பரில் ஓதுவதை வைத்தே நான் மரணம் செய்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கிட்டத்தட்ட மூன்று பக்கங்கள் கொண்ட அந்த சூரா தாஃபை உம்மு அமாரா ரழியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பயிர் கல்வி கற்றுக்கொள்கிறார்கள், மனப்பாடம் செய்து கொள்கிறார்கள். எதன் மூலமாக? ஜும்மா தொழுகைக்கு அவர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டதால். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் சில சமயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுடைய அந்த அறிகுறிகளை உணர்ந்து மறுமையினால் வரைக்கும் வரக்கூடிய தங்களுடைய சமுதாயத்திற்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் சொல்லி சென்றார்கள். உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீர்கள், அனுமதி வழங்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல எதற்காக வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆழமாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த துணி, அந்த ஒவ்வொரு வார்த்தையின் அமைப்புக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெண்களை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்ற வாசகத்தை இந்த இடத்துல பயன்படுத்தவில்லை. எப்படி பயன்படுத்துகின்றார்கள்? உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுடைய உள்ளத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்க்கின்றார்கள். அதாவது பெண்களுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பது, மார்க்கத்தை தெரிய வைப்பது, இது ஆண்களுக்குள்ள கட்டாயம் மட்டும் கிடையாது, ஆண்களுக்குள்ள அவசியம் மட்டும் கிடையாது. சில சமயம் ஆண்கள் பெண்களுக்குள்ள பொறுப்பை, பெண்களுக்குள்ள கடமையை மறந்துவிட்டால் பெண்கள் இதற்காக வேண்டி தானாக தயாராக வேண்டும். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் பெண்கள் துணிய வேண்டும், தயாராக வேண்டும். அப்படி தயாராகி அவர்கள் அனுமதி கேட்கும் பொழுது அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஆண்களுக்கு மிக வன்மையான கட்டளை இடுகின்றார்கள். அவர்களுடைய அந்த மார்க்க கல்வியை தேடும் விருப்பத்திற்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள் என்று. அப்ப இது போன்ற சம்பவங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய பெண்களுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே மார்க்க கல்வி வர வேண்டும், அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அவர்களிடத்திலே மறுமையுடைய பயம் வர வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பை அவர்களும் விளங்க வேண்டும் என்பதாக. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பல தியாகங்களை செய்தார்கள். இந்த தியாகங்களை அவர்கள் தனிமையாக செய்து முடிக்க முடிந்ததா, அல்லது அவர்களுக்கு உதவியாக அவர்களுடைய மனைவிகளும் இருந்தார்களா என்று பார்த்தால், முதலாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணியை, தங்களுடைய அந்த தூதுத்துவத்தை மிக சிறப்பாக மிக சரியாக செய்வதற்கு அவர்களுடைய அனைத்து மனைவிமார்களும் உறுதியாகவும் துணையாகவும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே திருமணம் செய்திருந்தார்கள் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனக்கு என்ன நடந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ தனக்கு ஒரு இறைச்செய்தி வந்திருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தனக்கு சுமத்தப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தார்களே தவிர, மற்றொரு பக்கம் தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்துவிட்டது போல, தனக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு சோதனை வந்துவிட்டது என்று பயந்தவராக ஹிரா குகையிலிருந்து ஓடோடி வந்து தனது மனைவியிடம் சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதாக. உடல் கடுமையான சூட்டால் கொதிக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிர் காய்ச்சல் ஏற்பட்டதை போன்று உடலிலே அவர்களுக்கு அந்த துடிப்பு. அப்பொழுது அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். இதுதான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்கிறார்கள்? யப்ன அஹி யப்ன அஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். என்ன ஒரு வார்த்தை பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். ஒரு மனைவி தனது கணவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது, தெளிவான சிந்தனை இருந்தது. சொல்கிறார்கள் அதற்கு காரணம், இன்னக தஸ்லுர் ரஹீம், நீங்கள் உறவுடன் உறவினர்களை சேர்த்து வாழ்கிறீர்கள், வதஹ்மிலுல் கல், சிரமப்பட்டவர்களுக்கு உதவுகிறீர்கள், வதுஈனு அலா நவாயிபில் ஹக், யாருக்கு சோதனை ஏற்பட்டதோ அந்த சோதனையில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள், இப்படி இருக்கும் போது அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் உதவி, முதல் ஆறுதல் யார் கொடுக்கின்றார்? அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவாக இருக்கட்டும், உம்மு ஸலமாவாக இருக்கட்டும், ஜுவைரியாவாக இருக்கட்டும், மைமூனாவாக இருக்கட்டும், ஜைனப் பின்த் ஜஹ்ஷாக இருக்கட்டும், எத்தனை மனைவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தார்களோ இந்த அனைத்து மனைவிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க விஷயத்திலும் சரி, அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் சரி, முழுக்க முழுக்க மிக பரிபூர்ணமான முறையிலே உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ஒரு உதவி இருக்கின்றதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதற்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருந்தது. அதுபோன்றுதான் சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் எவ்வளவுதான் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் சோதனை ஏற்பட்டாலும் சரி, எல்லா சோதனையிலும் தங்களுடைய கணவனுக்கு, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, கணவன் என்று மட்டும் கிடையாது, மனம் முடித்தவர்கள் கணவனுக்கு, மனம் முடிக்காமல் இருந்த பெண்மணிகள் தங்களுடைய தந்தைக்கு, தங்களுடைய சகோதரருக்கு, தங்களுடைய தாய்மாமனுக்கு, இந்த மார்க்க விஷயத்திலே முழுமையாக ஆதரவு தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், உம்மு ஸுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இறந்து விடுகின்றார். இவர்களுக்கு குறைந்த வயதுதான். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 வயதுதான் ஆகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தவுடனேயே தங்களுடைய குழந்தையை 10 வயது மகனை எடுத்துக்கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த குழந்தையை நான் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகின்றேன், உங்களுக்கு நான் பணிவிடையாளராக ஆக்குகின்றேன், நீங்கள் இவரை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவியாளராக. தன்னுடைய 10 வயது முதல் மகனை, மூத்த மகனை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் அவர்கள் செய்த அந்த தியாகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையிலே முழுக்க அர்ப்பணம் செய்து விடுகின்றார்கள். யாருக்காக? அவர்கள் நாடி இருந்தால் தன்னுடைய மகனை கொண்டு எத்தனையோ பயன்களை பெற்றிருக்கலாம், அவர்களை தொழிலை ஈடுபடுத்தி இருக்கலாம், செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த தீனுக்காக, தீனுக்கு என்று சொன்னால் வரக்கூடிய நமக்காக, மறுமை நாள் வரை வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக வக்ஃப் செய்து விடுகின்றார்கள். எனவேதான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான ஹதீஸுகள், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான தனித்த தன்மைகள், அவர்களை பற்றி உண்டான அந்த குறிப்பிட்ட விஷயத்த செய்திகள் எல்லாம் நமக்கு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக கிடைக்கின்றது. ஒப்பு செய்து விடுகின்றார்கள். தன்னுடைய மகனை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட தியாகம், இரண்டாவது சில காலங்களிலேயே தன்னுடைய கணவனார் இறந்து விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த சில காலத்திலேயே இறந்து விடுகின்றார். அடுத்து அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு, உம்மு ஸுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் பேசுகின்றார்கள், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக. அபு தல்ஹா இதுவரை திருமணம் முடிக்காதவர், மதினாவிலே அழகால் பிரசித்தி பெற்ற மிகச்சிறந்த வாலிபர், செல்வந்தர் வருகின்றார் உம்மு ஸுலைமிடம். அதுவரை இணை வைக்கும் ஆண்களை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்ற சட்டமும் இறங்கவில்லை. உம்மு ஸுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அபு தல்ஹா அவர்களே, நீங்களும் நானும் கொள்கையால் வேறுபடுகின்றோம், உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது. விதவை யாராவது தன்னை திருமணம் முடித்துக் கொள்வாரா, தனக்கு ஆறுதல் அளிப்பாரா? காரணம், தன்னுடைய மகனையும் அல்லாஹிற்காக இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு இந்த ஆறுதல் யாரும் இல்லை. ஆனால் அல்லாஹுவின் மீது இருந்த அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை, தன்னுடைய கொள்கையை விட்டு, தான் கொண்ட அந்த ஈமானை விட்டு, தான் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமை விட்டு ஒரு காலம் இறங்கி வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதிகமான மகனை தருகின்றேன், நீ விரும்பிய வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்றேன் சொல்கின்றார்கள். உம்மு சுலைம், முடியாது அபு தல்ஹாவை, என்னுடைய இந்த கொள்கையிலே நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அபு தல்ஹா திரும்பி விடுகின்றான், மீண்டும் வருகின்றார். முன்பு சொல்லிய மகனை விட மிக அதிகமான மகனை கூறி உம்மு சுலைமுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றார். எதிர்பார்க்கின்றேன், எனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து மகரையும் இதற்காக நான் மன்னித்து விடுகிறேன். அரபு காலத்திலே மகர் இல்லாமல் எந்த பெண்ணும் திருமணம் முடிப்பதற்கு துணியவே மாட்டார்கள், தயாராகவே மாட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு கேவலமாக அவர்கள் மதித்திருந்தார்கள். மகர் இல்லாமல், மகர் வாங்காமல் திருமணம் செய்து கொள்வது அரபியர்களிடத்தில் மிக பயங்கரமான ஒரு கேவலமான சூழ்நிலை. இஸ்லாம் வந்ததற்கு பின்பு அதை உறுதிப்படுத்துகின்றது. ஆம், ஒரு பெண் தனக்குள்ள அந்த ஹக்கை வாங்கி திருமணம் முடிக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு சாதகமாக இஸ்லாம் தீர்ப்பளித்து பெண்ணுடைய அந்த நிலையை இஸ்லாம் உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் உம்மு சுலைமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், பரவாயில்லை, இந்த தியாகத்தை நான் செய்வதற்கு தயார், நீ என் மீது வைத்திருக்கும் அன்பால் நீ இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் எனது நோக்கம். இந்த கொள்கையிலே நீ இணைய வேண்டும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. உடனே அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சுலைமுடைய இந்த கொள்கையால், உம்மு சுலைமுடைய இந்த உறுதியால், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய வெளிச்சத்தை தந்து விடுகின்றான், புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட உறுதியான கொள்கையுடைய இந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல, அதுவும் இந்த கொள்கையிலே இவ்வளவு உறுதியாக இருக்கின்றாலே, அப்போது இது சாதாரண ஒரு கொள்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவரை அறியாமலேயே அந்த வார்த்தையை பொழிந்து விடுகின்றார். சரி, இதற்கு அடுத்து என்ன சூழ்நிலை? இவர்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த திருமண உறவு, அல்லாஹ்வுக்கு மிக நீண்ட சம்பவம், பயங்கரமான சோதனையுடைய சம்பவம். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து விடுகின்றார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்ச்சி. அடுத்து நடந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தல்ஹா வந்து முறையிடுகின்றார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரவிலே பரக்கத்து செய்யட்டும் என்பதாக. அடுத்து கர்ப்பமாகின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக தயாராகி விடுகின்றார்கள். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கணவனார் அபூ தல்ஹாவுடனே எந்த அளவிற்கு தியானம் செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜிஹாதுக்கு எங்கெல்லாம் செல்வார்களோ, எவ்வளவு தூரமானாலும் சரி, எவ்வளவு சிரமமான பயணமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தனது கணவனுடைய அனைத்து பயணங்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையை பெற வேண்டும், தனது கணவனுக்கு பயணத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்து சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். எனவேதான் கற்பமானதற்கு பின்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்காக சென்ற பொழுது உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் தனது கணவனுடன் சேர்ந்து பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகி விடுகின்றார்கள். சொல்கின்றார்கள், உம்மு சுலைமே, நீ கற்பமாக இருக்கின்றாய், சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டாம், இல்லை நான் உங்களுடன் வந்தே தீருவேன் என்பதாக கூறுகின்றார்கள், அழைத்துச் செல்கின்றார்கள். அடுத்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் மதினாவிற்கு சற்று முன்பதாக பிரசவ வேதனை, பிரசவ வலி ஏற்படுகின்றது. கணவன் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவரை பார்க்கின்றார்கள். அபூ தல்ஹா, உம்மு சுலைம் பார்க்கின்றார்கள் தனது கணவனுடைய முகத்தை. என்ன ஒரு வித்தியாசத்தை, என்ன ஒரு மாற்றத்தை பார்க்கின்றார்கள். அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்படிப்பட்ட ஒரு தோழமை கொண்டிருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா மதினாவை விட்டு வெளியேறும் போதும் மதினாவிற்குள் வரும் பொழுதும் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்போதும் சேர்ந்திருப்பார்கள். ஒரு நிமிடம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிவதை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக பயணத்திலே இந்த பக்கம் தங்களுடைய மனைவி பிரசவ வேதனையில இருக்கின்றார், யாரும் அவருக்கு உதவியாக இல்லை. இந்த பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் இருந்து திரும்ப மதினாவிற்குள்ளே நுழைகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து செல்வதா மனைவியை விட்டுவிட்டு, அல்லது மனைவிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிவதா? இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நிலைமை பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு, அவர்களுக்காக தன்னையும் தனது குடும்பத்தையும் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு ஆர்வம், இன்னொரு பக்கம் தனது மனைவிக்கு தான் செய்ய வேண்டிய கடமை, தனது மனைவிக்கு தான் செய்ய வேண்டிய உதவி. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா தனது கணவருடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அபு தல்ஹா, எனக்கு நன்றாக தெரியும் அல்லாஹுவின் தூதரை நீங்கள் பிரிவதை ஒரு காலம் தகித்துக் கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிவதை ஒரு காலம் சகித்துக் கொள்ள மாட்டீர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவை விட்டு வெளியேறினாலும் மதினாவிற்குள் சென்றாலும் இதுவரை நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்ததில்லை, எனவே எனக்காக இந்த பயணத்தில் நீங்கள் பிரிவதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என்னை இந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது தோழமையிலே நீங்கள் மதினாவிற்குள் நுழையுங்கள், என்னை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வார். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபு தல்ஹா வருகின்றார், புரிந்து கொள்கிறார்கள். அபு தல்ஹாவுடைய முகத்தாய் முகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிக் கொள்கிறார்கள். சொல்கிறார்கள், அபு தல்ஹாவே, உங்களது மனைவி கர்ப்பமாக இருந்தார், யார் யா ரசூலுல்லாஹ் பிரசவ வழியிலே இருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், அபு தல்ஹா நீங்கள் திரும்ப செல்லுங்கள், உங்களது மனைவியிடம் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை எப்படி வழங்குகின்றான். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் தயாராகும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பிற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருகின்றது என்பதை பாருங்கள். திரும்ப தனது மனைவியிடம் வருகிறார்கள், மனைவி சுகமாகி விடுகின்றார்கள், பிரசவ வழியை மறந்து விடுகிறார்கள். அபு தல்ஹா, எனக்கு பிரசவ வழி சென்று விட்டது, வாருங்கள் இருவரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையிலே மதினாவிற்குள் செல்வோம் என்பதாக. குழந்தை பிறக்க வேண்டியது அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இருவரும் மதினாவிற்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையிலே வருகின்றார்கள். மதினா வந்தவுடன் தங்களது இல்லம் வந்ததற்கு பின்பு மீண்டும் ஹஜரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழி ஏற்படுகின்றது, குழந்தை பெற்றெடுக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாரை அந்த நேரத்தில் சந்திக்க வந்திருக்கும் பொழுது, அனஸ், இந்த குழந்தையை வேறு யாரும் பார்க்க கூடாது, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், எடுத்து சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. 10 வயது, அப்போது அநேகமாக ஒரு 14 வயது இருக்கும் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய தம்பியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன படிப்பினை இந்த இடத்திலே பார்க்கின்றோம், இந்த மார்க்கம் எப்படி வளர்ந்தது, இந்த மார்க்கத்துடைய பொறுப்பு யாருக்கு, ஆண்களுக்கு மட்டுமா அல்லது பெண்களுக்கு மட்டுமா, இல்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமமான உரிமையை வழங்கி இருக்கின்றார்கள், சமமான கடமைகளை வழங்கி இருக்கின்றார்கள், சமமான ஒழுக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களாகிய உங்களை பல வகையிலே கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ஆண்களுக்கு என்ன சிறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அந்த அதற்கு நிகரான சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் வழங்குகின்றான். ஆண்களுக்கு அவர்களுடைய இயற்கைக்கு ஏற்ப அல்லாஹ் சில கடமைகளை கொடுத்திருக்கின்றான். பெண்களுக்கு உங்களுடைய இயற்கைக்கு ஏற்ப அல்லாஹ் சில கடமைகளை கொடுக்கின்றான். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உங்களிடத்திலே நீங்கள் அதற்கு உங்களிடத்திலே மனப்பக்குவம் வர வேண்டும், உங்களிடத்திலே ஈமானுடைய உறுதி வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வர வேண்டும், மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை வர வேண்டும், சொர்க்கத்தின் மீது ஆசை வர வேண்டும், நரகத்தின் மீது பயம் வர வேண்டும். இந்த ஈமானுடைய உறுதி இல்லாமல், இந்த இறை நம்பிக்கையுடைய உறுதி இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய ஈமான், உங்களுடைய தௌஹீத், உங்களுடைய யக்கீன், இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கலிமா சொல்லிவிட்டோம், நாம் முஸ்லீம் என்பதாக, நாம் தொழுகின்றோம் என்பதாக ஈமானுடைய விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்களுடைய அமல்கள், உங்களுடைய செயல்கள் வீணாகிவிடும். இன்று நம்முடைய முஸ்லீம் சமுதாய பெண்மணிகளை பார்க்கின்றோம், அமல்களுக்கு மிக அதிகம் கவனம் செலுத்துகின்றார்கள், நபிலான நோன்பு நோக்கின்றார்கள், உபரியான வணக்கங்களை செய்கின்றார்கள், முடிந்த அளவு தான தர்மங்களும் செய்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கையுடைய விஷயத்திலே, ஈமானுடைய விஷயத்திலே அவர்கள் தங்களை இழந்து விடுகின்றார்கள். அந்த ஈமானுடைய விஷயத்தை அவர்கள் அடிப்படையிலே தெரியாததால் பல ஷிர்கான, பல இணை வைக்கும் காரியங்களை செய்தார்கள். அதனால் அவர்களுடைய அமல்கள் வீணாகி விடுகின்றன. இந்த இணை வைக்கும் செயல்களை செய்வதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை நாசமாக்கி விடுகின்றார். இந்த எச்சரிக்கை அல்லாஹு தஆலா நமக்கு மட்டும் சொல்லவில்லை, எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். நபியே, உங்களுக்கும் சொல்லப்படுகின்றது, உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் சொல்லப்பட்டது. என்ன, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள். அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றான், ஹராமாக்கி விடுகின்றான், அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். அப்ப ஈமான் என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஷிர்க் என்றால் என்ன என்பதை தெரிந்து அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹுவை ஒருவனாக நம்ப வேண்டும், அல்லாஹுடைய தன்மைகளில் அவனை ஒருவனாக நம்ப வேண்டும், அல்லாஹிற்கு என்ன செயல்களும் என்ன பண்புகளும் இருக்கின்றனவோ அவற்றில் அவனை ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டுமே ஆழமான அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டுமே அதிகம், அல்லாஹ்வை மட்டுமே அதிகமாக பயப்பட வேண்டும். உள்ளத்தின் நம்பிக்கை, உள்ளத்தின் பயம், உள்ளத்தின் ஆதரவு, இவை அனைத்தையும் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளில் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் செய்ய வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டியவை, இவை எப்படியெல்லாம் இவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்கள் பல இடங்களிலே சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அந்த இடங்களிலே வியாழக்கிழமை இரவு குறிப்பாக பெண்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல தர்காக்களுக்கு என்பதாக கூடி தர்காக்களிலே கூடிவிடுகின்றார்கள், அங்கு சென்று தங்களுடைய நேர்ச்சிகளை செலுத்துகின்றார்கள், அங்கே பிரார்த்தனை செய்கின்றார்கள், அடங்கி இருக்கக்கூடியவர்களிடத்திலே அங்கே துவா கேட்கின்றார்கள், அந்த அவுலியாக்கள் தங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வார்கள் என்பதாக நம்பிக்கை வைக்கின்றார்கள், அங்கே சென்று பயபக்தியுடனே நிற்கின்றார்கள், எத்தனையோ பெண்கள் அந்த கபரை தவாஃபு செய்கின்றார்கள், தொட்டு முத்தமிட்டுக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரிய சகோதரிகளே, இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் செயலாகும், அல்லாஹ் இவற்றை மன்னிக்கவே மாட்டான். தொழுகை, துவா கேட்பது, சுஜூத் செய்வது, சிரம் தாழ்த்துவது, குனிவது, ஆதரவு வைப்பது, இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள். தவாப், இது காபாவை மட்டும்தான் நாம் சுற்றி வர வேண்டும், காபாவை தவிர நம்முடைய ஊரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டியுள்ள அந்த இல்லங்கள், பள்ளிவாசல்களை கூட நாம் தவாப் செய்யக்கூடாது. ஆனால் இன்று முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள் என்ன செய்கின்றார்கள், கபர்களே சென்று தவாஃப் செய்கின்றார்கள். அங்கே சென்று இரவு பகலாக தங்கி அவர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நமக்கு உதவுவார்கள், நமக்கு பிள்ளைகளை தருவார்கள், நம்முடைய சிரமங்களை நீக்குவார்கள் என்பதாக நம்பிக்கை கொள்கின்றார்கள். யார் இப்படி நம்பிக்கை கொண்டாரோ, யார் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். எதுவரை அவர் தௌபா செய்ய மாட்டாரோ, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த செயலை விட்டு விலக மாட்டாரோ, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டார். மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்விற்கு, அல்லாஹு தஆலா நம்மை அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். என்ன சொல்கின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக்கு நஅபுது வ இய்யாக்கு நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னிடம் உதவி தேடுகின்றோம், உன்னையே வணங்குகிறோம். ஆனா நம்மை அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். என்ன சொல்கின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக்கு நஅபுது வ இய்யாக்கு நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னிடம் உதவி தேடுகின்றோம், உன்னையே வணங்குகிறோம். யார் இறந்து விட்டார்களோ அவர்களால் நமக்கு எந்த நன்மை தீமையை செய்ய முடியாது, அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மை தீமை செய்து கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை தீமையை அவர்கள் செய்வார்கள்? அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுடைய அமல்களுக்கு உண்டான பலாபலங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிராக உள்ள நமக்கு, இந்த உலகத்தில் உள்ள நமக்கு எதையும் செய்ய முடியாது. நாம் பேசுவதை அவர்களால் கேட்க முடியாது, நாம் அழைப்பதை அவர்களால் கேட்க முடியாது, நாம் கூப்பிடுவதை அவர்களால் கேட்க முடியாது. அல்லாஹு தஆலா நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே திரையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதோ, அவர்களிடத்தில் கேட்பதோ, அவர்களை ஆதரவு வைப்பதோ, அங்கே சென்று பயபக்தியுடன் தொழுகையில் நிற்பது போன்று நிற்பதோ சகோதர சகோதரிகளே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் செய்யலாம். அவர்களுக்கு செல்லலாம், அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். கபர்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். தனது உறவினர்களை யாராவது ஒருவர் இறந்து அவருடைய ஜனாதாவை பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த அளவிற்கு மட்டும் பெண்கள் கபருக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, அதை தவிர ஆண்கள் கபருக்கு சென்று ஜியாரத்து செய்வது போன்று பெண்களுக்கு கபருக்கு சென்று ஜியாரத்து செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. லஅனல்லாஹு ஸவ்வாராதில் குபூர், அல்லாஹு தஆலா கபர்களை அதிகமாக சந்திக்கும் பெண்களை சபிக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இன்று பார்க்கின்றோம் நம்முடைய ஊர்களிலும் பல நாடுகளிலும் எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், எப்படிப்பட்ட சீர்கேடுகள், இந்த ஷிர்கான செயல், இதை ஷிர்க் என்று தெரிந்து கொள்ளாமல் இதை மிக உயர்ந்த வணக்கம் என்பதாக நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க வேண்டும். இதே நிலையிலே அவர்கள் மரணித்து விட்டால் ஒரு காலம் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. ஷிர்க் செய்யக்கூடிய குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது போன்று இன்னும் எத்தனையோ வகையான ஷிர்க்குகள், நேரம் பார்ப்பது, இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் கெட்ட நேரம், சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி சொல்லக்கூடிய இடத்திலே சென்று தங்களுடைய ஜாதகத்தை கேட்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஷிர்க் இணை வைக்கும் செயல்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஃபால் கிதாப் பார்க்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நட்சத்திர பலாபலங்களை எப்படி இந்துக்கள் பார்க்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், ஓர் இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரங்களின் மீதும், இந்த கோள்களின் மீதும், இந்த காலங்களின் மீதும் நம்பிக்கை வைப்பது போன்று இவர்களும் நம்பிக்கை வைக்கின்றார்கள். தாயத்துகள் அணிந்து கொள்கிறார்கள், தகடுகளை மாற்றிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அல்லக தமீமதன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்துகளை தொங்க விட்டுக் கொண்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். எத்தனை பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை, உடல் சுகம், உடல்நலம் குன்றிவிட்டால் உடனடியாக என்ன செல்கிறார்கள், ஏதாவது ஒரு மௌலவிமார்களிடத்திலே சென்று தாயத்து வாங்கி மாட்டிக் கொள்கிறார்கள். தங்களுடைய வீடுகளிலே ஏதாவது கஷ்டங்கள் என்று சொன்னால் உடனே தகடுகளை எழுதி கொண்டு வந்து மாட்டிக் கொள்கிறார்கள். யார் இவற்றின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாரோ அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட்டார், மிகப்பெரிய ஷிர்க்கு செய்து விட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கின்றார். சாதாரணமாக சொல்லவில்லை, மன் அல்லக தமீமதன் ஃபகத் அஷ்ரக, யார் இந்த தாயத்துகளை தொங்க விட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுங்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராக்களை காலையில் மூன்று முறை, மாலையில் மூன்று முறை ஓதுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் என்று துஆக்களை ஓதி விடுங்கள். வெளியிலே செல்லும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் ஸுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற துஆக்களை ஓதி செல்லுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறை நம்பிக்கையுடைய ஈமானுடைய வழிகளை காட்டியிருக்கும் பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறார்கள், இந்த ஈமானுடைய வழிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாததால், இந்த இறை நம்பிக்கையுடைய துவாக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாததால், ஷிர்கான காரியங்களை கொண்டு இணை வைக்கும் காரியங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உதவி தேடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவருடைய உதவியை அவன் ஆகுமாக்கிய வழிகளில் தான் வைத்திருக்கின்றான். தாயத்துகளை மாட்டிக் கொள்வதிலோ தகடுகளை மாட்டிக் கொள்வதிலோ இதில் அல்லாஹுடைய உதவி கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனை நாம் மோதி பயன்பெறுவதற்காக இறக்கியிருக்கின்றானே தவிர, அதை எழுதி நம்முடைய கழுத்தில் தொங்க விட்டுக் கொள்வதற்காகவோ அல்லது வீட்டில் தொங்க விட்டுக் கொள்வதற்காகவோ இறக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ பெண்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு என்று சொன்னால் சூனியம் செய்வதற்காக என்று துணிந்து விடுகின்றார்கள். அதற்கு அவர்கள் தயாராகி பல இடங்களிலே அடைகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் சூனியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார், அல்லாஹ்வை மறுத்து விட்டார் என்பதாக. சூனியம் செய்கின்றவர், செய்ய சொல்பவர், அதற்கு துணையாக இருக்கக்கூடியவர் அனைவரும் இந்த பாவத்தில் சரிசமமாக பங்கு கொள்கின்றார்கள். இன்னும் பல இடங்களிலே பார்த்தால் குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்பங்களிலே பல குழப்பங்கள். காரணம், இது போன்ற பெரும் பாவங்களை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த பாவங்களை அவர்கள் செய்வதால் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள், மிகப்பெரிய சோதனைக்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுடைய ஈமானை நீங்கள் சரி செய்து வருவதற்கு ஈமானுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஈமானுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல், இறை நம்பிக்கையுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஷிர்கிலே விழுந்து விடலாம், மிகப்பெரிய குஃப்ரிலே விழுந்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், அபூபக்கரே, இணை வைக்கும் செயலை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யாருக்கு உபதேசம் செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அபூபக்கரே, இணை கற்பிக்கும் செயலை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக. ஃபைன்னஹு அஃபா மின் தபீபி நம்லத்தின் சௌதா, கருப்பு எறும்பு ஊறுவதை விட மிக துல்லியமானது, மிக மறைமுகமானது. ஆனா இன்றைக்கு பார்த்தா நம்முடைய கவனம் எந்த அளவிற்கு இந்த விஷயத்திலே குறைந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சொல், நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றிலும் இந்த ஷிர்கானது பரவி இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த ஒவ்வொரு வணக்கங்களையும் அல்லாஹ் எந்த முறையிலே சொல்லி இருக்கின்றானோ, எந்த ஒரு ஒழுக்கங்களை கொண்டு நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ, அந்த ஒழுக்கங்களை கொண்டு, அந்த முறைகளை கொண்டு அந்த வணக்க வழிபாடுகளை குறைவில்லாமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால், அவனுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்றால், அவனை வணங்குவதை கொண்டுதான் நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஹதீஸ் குதுசியிலே, மா தகர்ரப இலைய அப்து அஃதல மிம்ம அஃதரத்து அலைஹி, எந்த ஒரு அடியானும் என்னை நெருங்கிவிட முடியாது மிக சிறப்பான வழியை கொண்டு நான் அவன் மீது கடமையாக்கியவற்றை செய்வதை கொண்டே தவிர. நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால், கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு முறையான கவனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்னும் என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ இந்த கடமைகளுக்கு உரிய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். முறையான ஒழுக்கங்களை கொண்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இவற்றில் கவனக்குறைவு ஏற்படுவதை, இவற்றில் அலட்சியம் காட்டுவதை நீங்கள் சகித்துக் கொள்ளவே கூடாது. எப்படிப்பட்ட ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, தொழுகையில் அலட்சியம் செய்வது, தொழுகையின் நேரத்தை தவற விடுவது, தொழுகையில் சோம்பல் காட்டுவது உங்களிடமிருந்து நடக்கக்கூடாத மிகப்பெரிய பாவமாகும், மிக பயங்கரமான குற்றம். தொழுகையை விடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழுகையில் அலட்சியம் செய்வதை அல்லாஹு தஆலா நயவஞ்சகத்தனம் என்று சொல்கின்றார். தொழுகையில் சோம்பேறிகளாக நிற்பது, தொழுகையில் அலட்சியம் காட்டுவது முனாஃபிக்குகளுடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கின்றான். فَوَيْلٌ لِلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ سَاهُونَ. தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யார் தங்களுடைய தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். உங்களுடைய குடும்ப வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பதாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை உபசரிப்பதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கடமையை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், உங்களை மறக்கடிக்க செய்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கடமையை மறந்து அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்தை மறந்து நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒன்றை செய்தாலும் சரி, அதனால் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே பயங்கரமான குற்றம் என்பதாக கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றான். தொழுகையை விடுவது சாதாரண குற்றம் அல்ல. தொழுகையை தவறு நேரத்தை தவறு விடுவதாக இருக்கட்டும், தொழுகையை தெரிந்த நிலையில் விடுவதாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உண்டான ஒப்பந்தமே இந்த தொழுகைதான். இதை விட்டவர் அல்லாஹ்வை மறுத்தவராகிவிட்டார். எனவேதான் மூத்த மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், தொழக்கூடிய மனைவி தொழுகையை தொழக்கூடிய மனைவி தொழுகாத கணவனுக்கு ஹலால் அல்ல. உங்களை யாராவது பெண் பேசுகின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளை யாராவது பெண் பேசி வருகிறார்கள் என்று சொன்னால், முதலிலே நீங்கள் அவர்களிடத்தில் பார்க்கக்கூடிய பண்பு என்ன, அந்த ஆண் தொழக்கூடியவராக இருக்கின்றாரா? அதுபோன்று உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு யாராவது பெண் பேசி வந்தால், தங்களுடைய பெண்களை கொடுப்பதற்காக முன்வந்தால், அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் பார்ப்பது என்ன, அந்த பெண் தொழக்கூடியவராக இருக்கின்றாரா? தொழக்கூடிய ஆணுக்கு தொழக்கூடிய பெண், தொழுகாத பெண் ஹலால் அல்ல, தொழக்கூடிய பெண்ணுக்கு தொழுகாத ஆண் ஹலால் அல்ல. அந்த அளவிற்கு கடுமையான சட்டம் மார்க்கம் சொல்லுகின்றது. அதுபோன்று ஜகாத் கொடுப்பதாக இருக்கட்டும், ஹஜ் செய்வதாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை கடமையான வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ இந்த கடமையான வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். இதுவரை நான் அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகின்றேன். அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனுக்கு நிச்சயமாக கொடுப்பேன். அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு கேட்டால் அவனுக்கு நிச்சயமாக நான் பாதுகாப்பு தருவேன். நீங்கள் விரும்பிய நோக்கத்தை அடைய வேண்டுமா, அல்லாஹ்வின் அன்பை அடைய வேண்டுமா, அல்லாஹ்வின் பாதுகாப்பை அடைய வேண்டுமா, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கடமையான வணக்கங்களை செய்வதுடனே உபரியான வணக்கங்களுக்கு, நபிலான வணக்கங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நபிலான நோன்புகள் இருக்கின்றன, நபிலான தொழுகைகள் இருக்கின்றன, இரவு தொழுகை, துஹாவுடைய தொழுகை, மற்ற நேரங்களிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிலான தொழுகைகளுக்கு தனி கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வார்கள், பள்ளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியிலே இரவிலே தொழுவதற்காக வேண்டி ஒரு தூணிலே தங்களை கட்டிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அந்த கயிற்றை பார்த்து உடனே கேட்கிறார்கள், இந்த கயிறு எதற்கு பல நாட்களாக இந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாக. அப்பொழுது மற்ற மனைவி சொல்கிறார்கள், இது உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய வேலை, இரவிலே தொழும் பொழுது தூக்கம் மிகுதியால் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக தங்களை இந்த தூணிலே இந்த கம்பத்துடனே இணைத்துக் கொள்வார்கள் என்பதாக. யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிகள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள், இந்த வணக்க வழிபாடுகளுக்கு கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் அல்லாஹ் கொடுக்கின்றான், இன்னொரு முறை இந்த வாழ்க்கை கிடைப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா எப்படி நம்மீது அன்பு வைத்து நம்மை அழைக்கின்றான் பாருங்கள், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ் இப்படி சொல்கின்றான், அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வாருங்கள், ஆசை வைத்து வாருங்கள், அன்பு வைத்து வாருங்கள், ஆதரவு வைத்து வாருங்கள், பயந்து வாருங்கள். இந்த உலக விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது இந்த பூமியிலே நடந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் அல்லாஹுவின் பக்கம் வருவதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஓடோடி விரண்டு வாருங்கள் என்பதாக. அல்லாஹுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். நன்மைகளை செய்வதிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலக இன்பத்தை அடைவதிலே, இந்த உலகத்தின் வாழ்க்கை வசதிகளை அடைந்து கொள்வதிலே நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை வசதிகள் உங்களுக்கு நிரந்தரமானவை அல்ல. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளிகளாக இருக்கட்டும், நீங்கள் வாழக்கூடிய இந்த வசதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், சகோதரிகளே இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக பிரிந்தே ஆக வேண்டும். இவற்றை விட்டு நீங்கள் விலகி சென்றே ஆக வேண்டும். மரணம் நமக்கு வந்தே தீரும். மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உண்டான சேகரிப்பை நீங்களும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில ஒழுக்கங்களை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் கோடி இரண்டு வாரங்கள் என்பதாக அல்லாஹுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். நன்மைகளை செய்வதிலே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இந்த உலக இன்பத்தை அடைவதிலே, இந்த உலகத்தின் வாழ்க்கை வசதிகளை அடைந்து கொள்வதிலே நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை வசதிகள் உங்களுக்கு நிரந்தரமானவை அல்ல. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளிகளாக இருக்கட்டும், நீங்கள் வாழக்கூடிய இந்த வசதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், சகோதரிகளே இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக பிரிந்தே ஆக வேண்டும். இவற்றை விட்டு நீங்கள் விலகி சென்றே ஆக வேண்டும். மரணம் நமக்கு வந்தே தீரும். மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உண்டான சேகரிப்பை நீங்களும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில ஒழுக்கங்களை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உன்னதமான கடமையாக, மிக மகத்தான கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை சாதாரண கடமை அல்ல. இன்று நம்முடைய சகோதரிகள் இந்த கடமையிலே மிக அலட்சியம் செய்கின்றார்கள். இதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான உணர்வும் இருப்பதில்லை. மார்க்க பற்று இல்லாத பெண்கள் இதிலே அலட்சியமாக இருப்பதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மார்க்கத்தில் பற்றிருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தொடக்கூடிய பெண்கள், நல்ல வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய பெண்கள் தங்களுக்கு கனவு தங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர்கள் குறைவு செய்வதால், அலட்சியம் செய்வதால் தங்களை நரகத்திற்கு தயாராக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண் எப்போது சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எந்த பெண் மரணிக்கும் போது தனது கணவனுடைய திருப்தியுடன் மரணிக்கின்றாலோ அந்த பெண் நிச்சயமாக சொர்க்கம் செல்வாள். அப்ப கணவனுடைய அதிருப்தியுடனே மரணிக்கக்கூடிய பெண் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டுமோ அதுபோன்று கணவனுடைய பொருத்தத்தையும் அடைவது உங்கள் மீது கடமையாகும். அதற்காக வேண்டி உங்களுடைய தியாகங்களை நீங்கள் எதை செய்து செய்ய வேண்டுமானாலும் எதை செய்வதற்கு வேண்டுமானாலும் துணிய வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு பெண் யாருக்கு மிக அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றார்? எப்படி கேட்கின்றார்கள், ஒரு பெண் யாருக்கு மிக அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றார்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தனது கணவனுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இதே கேள்வியை இப்படி மாற்றி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆண் யாருக்கு மிக அதிகமாக கடமைப்பட்டு இருக்கின்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தனது தாய்க்கு, தனது அம்மாவிற்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், பெண்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கத்தை தங்களுடைய கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தங்களுடைய கணவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை, அந்த உயர்வை நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உண்மையான மதிப்பை நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுடைய முகத்தால் கணவனுடைய காலின் தூசியை துடைப்பதற்கும் நீங்கள் தயாராகி விடுவீர்கள். பயங்கரமான வார்த்தை பாருங்கள். உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மதிப்பை, நீங்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உண்மையிலே நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுடைய முகத்தால் கணவனுடைய காலின் தூசியை துடைப்பதற்கும் நீங்கள் தயாராகி விடுவீர்கள். இதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, ஒரு கணவனின் கடமை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பெண்ணின் மீது எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், தனது கணவனுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு, தனது கணவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து வடியக்கூடிய சீர் சலத்தை அந்த இரத்தத்தை தனது நாக்கை கொண்டு சுத்தம் செய்தாலும் தனது கணவனின் கடமையை உரிமையை நிறை முழுமையாக நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா பெண்களின் மீது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை வைத்திருக்கின்றான், உரிமையை வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டார், لو كنت آمر أحدا أن يسجد لأحد لأمرت المرأة أن تسجد لزوجها لعظم حقه عليها. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் ஒருவரை ஒருவருக்கு சிறம்பணிய வேண்டும், புனிய வேண்டும், தலை சாய்க்க வேண்டும் என்று கட்டளையிடுவதாக இருந்தால் பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பேன் தனது கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்பதாக. இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளலாம், பெண் எந்த அளவிற்கு தன்னுடைய கணவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும், தனது கணவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக. இது அல்லாஹு தஆலா முஸ்லிம் பெண்களுக்கு கொடுத்த ஒரு உயர்வு, முஸ்லிம் பெண்களுக்கு கொடுத்த இயற்கை ஒழுக்க மதிப்பு. தனது கணவனை கண்ணியப்படுத்துவது, தனது கணவனை திருப்திப்படுத்துவது, இது அந்த பெண்ணுடைய ஒரு பழக்க வழக்கம் மட்டுமல்ல, ஒரு சமுதாய ஒழுக்கம் மட்டுமல்ல, இது அந்த பெண்ணுடைய இறை நம்பிக்கையில் கட்டுப்பட்டது. எப்படி சமுதாயத்தில் ஒரு சிறந்த பெண்ணாக ஆக வேண்டும், தனது கணவனுக்கு நன்றியுடன் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை செய்யாதீர்கள். மக்கள் உங்களை போற்றுவதற்காக நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே ஒழுக்கம் உள்ள பெண் என்று பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக செய்யாதீர்கள். மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யுங்கள். ஏன்? இது அல்லாஹ் உங்கள் மீது ஏற்படுத்திய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஐயுமு மர்அத்தின் ஸல்லத் கம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா. ஐயுமு மர்அத்தின் ஸல்லத் கம்ஸஹா وصامت شهرها واطاعت زوجها وحفظت فرجها قيل لها ادخل الجنه من اي الابواب شئت.
சகோதரிகளே, இந்த சிறப்பு ஆண்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்தாக வேண்டும். அவர் ஜிஹாத் செய்தாக வேண்டும், தன்னுடைய சொத்தை எல்லாம் தர்மம் செய்தாக வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் நோன்பு வைத்தாக வேண்டும், பல தியாகங்களை செய்தாக வேண்டும். அப்படி செய்தால்தான் ஆண்களுக்கு இந்த சிறப்பு. என்ன சிறப்பு? சொர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களும் திறக்கப்பட்டு அந்த எட்டு வாசல்களிலே எந்த வாசல் உனக்கு பிடிக்கின்றதோ அந்த வாசல் வழியாக நீ நுழைந்து கொள்ளலாம். ஆனால் சகோதரிகளே, இந்த சிறப்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கு எவ்வளவு இலகுவாக தருகின்றான் பாருங்கள். எந்த ஒரு பெண் தனது ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுகின்றாலும், தன்னுடைய ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாலோ, அடுத்து தனது கணவனுக்கு கீழ்படிந்து நடக்கின்றாலோ, தனது கற்பை பாதுகாத்துக் கொள்கின்றாலோ, இந்த பெண் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது அல்லாஹு தஆலா அனுமதி அளிப்பார், நீ சொர்க்கத்தின் எட்டு வாயில்களிலே எந்த வாயில்கள் வேண்டும் வாயில்கள் வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதாக. பரிமாறிக்கொள்கின்றார்கள், திரும்ப செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அழைத்து கேட்கின்றார்கள், நீ திருமணமானவளா, உனக்கு கணவன் இருக்கின்றாரா? அந்த பெண் கூறுகின்றார், நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஆம், நான் திருமணம் முடிக்கப்பட்டவள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஃபகைஃப அன்தி லஹு, அவருக்கு நீ எப்படி? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையின் வட்டுருக்கத்தை சுருக்கத்தை பாருங்கள், ஃபகைஃப அன்தி லஹு, அவருக்கு நீ எப்படி? அல்லாஹு அக்பர். அவருக்கு நீ எப்படி? அந்த பெண்ணுடைய பதிலை பாருங்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆழமான விசாலமான விரிவான கருத்துடனே கேட்கின்றார்களோ அது போன்று அந்த பெண்ணும் பதிலளிக்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, மா அலூஹு இல்லா மா அஜிஸு அன்ஹு. சஹாபா பெண்மணிகளுடைய அந்த பக்குவத்தை பாருங்கள் சகோதரிகளே. எல்லா நிலையிலும் தனது கணவன் வறுமையில் இருந்தாலும் சரி, தனது கணவன் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, பரம்பரையிலோ பொருளாதாரத்திலோ அழகிலோ சமுதாய அந்தஸ்திலோ, ஆனால் கணவன் என்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த உரிமையை மிக அழகிய முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எக்குறையும் செய்வதில்லை, என்னால் இது முடியாது என்று பலவீனமாகும் வரை, என்னால் இது முடியாது என்று பலவீனமாகும் வரை என்னுடைய கணவனுடைய திருப்தியில் எனது கணவனுடைய மகிழ்ச்சியில் நான் எக்குறையும் செய்வதில்லை. கணவனுடைய மகிழ்ச்சிக்காக தன்னை அந்த அளவு அவர்கள் தியாகம் செய்கின்றார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரிமை இந்த பண்பு அவர்களிடத்தில் நினைத்திருக்க வேண்டும். கால சூழ்நிலைகளிலே மாறிவிடக் கூடாது. காலத்தின் ஏற்ற தாழ்வுகளிலே இந்த பண்பு அவர்களை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கும் விதமாக சொன்னார்கள். பெண்ணே, நன்கு யோசித்துக்கொள், நன்கு பார்த்துக்கொள், அந்த கணவன் அவனிடத்திலே நீ எப்படி என்பதை நன்கு பார்த்துக்கொள். ஏன், அந்த கணவன் உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான். அதாவது அந்த கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால், நீ செய்ய வேண்டிய உரிமைகளை செய்யும் பொழுது அந்த கணவன் உனக்கு சொர்க்கமாக, நீ சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமைவான். அதே சமயத்திலே அந்த கணவனுடைய அதிருப்திக்கு, அந்த கணவனுடைய கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டால், அந்த கணவனுடைய வெறுப்புக்கு ஆளாகிவிட்டால், அந்த கணவன் நீ நரகம் செல்வதற்கு காரணமாகி விடுவான். இந்த கணவனிடத்திலே எப்படி பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். கணவனை திருப்திப்படுத்துவதற்கு, கணவனை மகிழ்ச்சி படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு வழிகளை சொல்லி இருக்கிறார். உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து கணவனுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரே நிபந்தனை, கணவன் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்க கட்டளைகளுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அதை தவிர அனைத்து செயல்களிலும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் கணவனுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்வீர்களோ அந்த அளவு அல்லாவிடத்திலே உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த தகுதிகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் நல்லவர் என்பதற்குண்டான நிபந்தனையாக இதை சொல்லி இருக்கின்றார். நல்லவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து நிசாவுடைய 34வது வசனத்திலே, ஃபஸ்ஸாலிஹாது கானிதாதுன், நல்ல பெண்கள் தனது கணவனுக்கு கீழ்படிந்து நடப்பார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையை அல்லாஹ் சொல்லவில்லை இந்த இடத்திலே. தொழுகை அவசியம், நோன்பு அவசியம், ஜகாத் அவசியம், ஆனால் ஒரு பெண் இவற்றை கொண்டு மட்டும் அல்லாஹ்விடத்திலே நல் என்ற பெயரை பெற முடியாது, எதுவரை தனது கணவனுக்கு கீழ்படிந்து நடக்க மாட்டாளோ. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நல்ல பெண்கள் யார், தனது கணவனுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பெண்களிலே சிறந்த பெண் யார் தெரியுமா, கணவன் பார்க்கும் பொழுது கணவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைவான், கணவன் கட்டளையிடும் பொழுது, கணவன் ஒன்றை சொல்லும் பொழுது கணவனுக்கு கீழ்படிந்து நடப்பான். கணவன் வெளியிலே சென்று விட்டால் கணவனுடைய பொருளையும் தனது கற்பையும் பாதுகாத்துக் கொள்வான். அப்ப கணவனுக்காக எப்படியெல்லாம் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ, உங்களை அலங்காரம் செய்து கொள்ள முடியுமோ, நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இது மார்க்கம் உங்கள் மீது விதித்த கடமை. அடுத்து, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரணத்தாலும் உங்களுடைய இல்லங்களை விட்டு நீங்கள் வெளியேறக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் இருங்கள். அய்யாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்திலே நீங்கள் வெளியேறியது போன்று வெளியேறாதீர்கள். இப்ப கணவனுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட செல்லக்கூடாது. தனது கணவனுடைய அனுமதியுடனே செல்ல வேண்டும். அதுவும் செல்லும் பொழுது என்ன ஒரு ஹிஜாப், முறையை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ பரதா முறையை, அதை பேணியவர்களாக செல்ல வேண்டும். சரி, சில நேரங்களிலே கணவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க சொல்லும் போது, கணவனுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணமாக இருந்தால், கணவன் பரதா அணிவதை விரும்பவில்லை, பரதா அணிவதை ஹிஜாபை கணவன் விரும்பவில்லை, அல்லது தொழுகையுடைய நேரங்களிலே கணவன் இடையூறாக இருக்கிறார், இது போன்ற காரியங்களிலே தனது கணவனுக்கு கீழ்படிய கூடாது. அல்லாஹ்வுடைய கடமையான கட்டளைகளை பாவளிக்கும் விஷயத்திலே கணவனுக்கு கீழ்படிய கூடாது. உபரியான வணக்கங்களாக இருந்தால் அதிலே நீங்கள் கணவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நஃபிலான நோன்பு நோற்பதாக இருந்தால், நஃபிலான நோன்பு கணவன் வீட்டில் இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது நோற்பதாக இருந்தால், கணவனுடைய அனுமதி பெற்று நோன்பு நோற்கட்டும். கணவன் அனுமதி தரவில்லை என்றால் அந்த நஃபிலான நோன்பை விட்டுவிடட்டும். அப்ப கடமையிலே சமரசம் செய்து கொள்வதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. அடுத்து, கணவனுடைய நிலைமை, கணவனுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப பெண் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் சிரமத்தில் இருக்கும் பொழுது, கணவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது, அவனுடைய வருவாய் குறைவாக இருக்கும் பொழுது பெரிய தேவைகளை அவனிடத்திலே எதிர்பார்க்க கூடாது, கேட்கக்கூடாது. மாறாக எந்த அளவிற்கு முடியுமோ கணவனுக்கு தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பதற்கு பெண் தயாராக வேண்டும். யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர் தனது வசதியில் இருந்து செலவு செய்யட்டும். யார் வாழ்க்கையிலே நெருக்கடியில் இருக்கின்றாரோ, அவரிடம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு அவர் தனது குடும்பத்திற்கு செலவு செய்யட்டும். தனது கணவன் வருவாயில் குறைவாக இருக்கும் பொழுது, அல்லது தன்னுடைய கணவனுடைய வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுது, அந்த இடத்திலே தனது கணவனிடத்திலே பெரிய தேவைகளை கேட்பது, தனது கணவனுக்கு சிரமம் கொடுப்பது, அல்லது அவசியமற்றதை கேட்டு தனது கணவனை சிரமத்திற்குள்ளாக்குவது, இது ஒரு முஸ்லிம் பெண்ணுக்குள்ள அழகல்ல. சில சமயம் கணவன் சிரமத்தில் இருப்பதை பார்க்கும் பொழுது, எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியோ ஒரு முஸ்லிம் பெண்ணானவள் தன்னுடைய உடைமைகளை, தன்னுடைய சொத்துக்களை அந்த கணவனுக்கு தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். தான் எப்படி கணவனுக்கு தர்மம் செய்வது என்பதாக தயங்கக்கூடாது. தர்மத்திலே சிறந்த தர்மம் தன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம். ஒரு பெண்ணுக்கு நெருக்கமான உறவினர் அவனது அந்த பெண்ணுடைய கணவனை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே தனது வாழ்க்கையை தியாகம் செய்ததால் மிகப்பெரிய ஏழையாக இருந்தார்கள். அஸ்ஸாபிகூன அவ்வலூன், முஹாஜிர்களில் மிக ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய தழுவிய சஹாபி, வேற வியாபாரம் ஒன்றும் செய்யல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார்கள். ஏழை, ரொம்ப ஃபக்கீர். ஆனா இவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தது மதீனாவில் மிக செல்வ நிலையில உள்ள ஒரு பெண்மணி. அப்ப அந்த பெண்மணிகள் யாரை பார்த்தார்கள், தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இவர் ஏழை பணக்காரர், இவர் வசதி வாய்ப்புள்ளவர் என்பதை பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யார் மிக நெருக்கமாக இருந்தார்கள் அவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம். பாருங்கள் அவர்களுடைய அந்த தூரமான பார்வையை பாருங்கள். அந்த ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா நாடு இருந்தால் மதீனாவிலே மிக செல்வம், ஒரு சஹாபி மிக செல்வமான ஒரு நிலையில உள்ள ஒரு மனிதரை திருமணம் முடித்திருக்கலாம், ஆனால் முடிக்கவில்லை. யாரை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் முஹாஜிர், ஒரு நாடோடி, மக்காவிலிருந்து வந்தவர், ஒரு ஃபக்கீரை மனம் முடித்துக் கொள்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாடிலே பெண்களுக்காக தர்மம் செய்யும் போது தர்மத்தை பற்றி மிக விரிவாக தர்மம் செய்கின்றார்கள். கேட்டுட்டு வர்றாங்க, ரொம்ப கூச்சம் உள்ளவர்கள், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், ஆனால் அவ்வளவு அடக்கம் உள்ளவர்கள். வந்து சொல்கின்றார்கள் தனது கணவரிடத்திலே, இப்னு மஸ்ஊத் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்க இன்னொரு விஷயத்தை பாருங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் மனைவி அல்ல. ஏற்கனவே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணமாகி பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்ப ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதிடம் சொல்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள், ரசூலுல்லாஹி எங்களுக்கு பயான் செய்யும் போது தர்மம் அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் தர்மம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், உங்களிடத்திலே பல குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் உங்களுக்கு செலவு செய்தால், உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்தால் அந்த தர்மத்தின் நன்மையை நான் அடைந்து கொள்வேனா? அப்துல்லா வசூலாம் சொல்கிறார்கள், எனக்கு கேட்க பயமா இருக்கு. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் அவர்கள் மேலுள்ள அன்பான், இந்த விஷயத்தை நான் எனக்காக வேண்டி நான் கேட்க மாட்டேன், உனக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சுன்னா நீங்களே போய் கேட்டுக்கோங்க. அந்த பெண்மணியுடைய அந்த மன பக்குவத்தை பாருங்கள், தனது கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை பாருங்கள். பரவாயில்ல, நான் போய் கேட்டு வரேன்னு வராங்க. வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ளார போறதுக்கு பயம், வாசல்ல நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு அம்சாரி பெண்ணு, அவர்களும் அதே தேவைக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய சூழ்நிலையை பாருங்க, ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, யாரு முதல்ல போய் கேட்கறத சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வீட்டுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். ரெண்டு பேரும் இப்ப யோசனை பண்றாங்க, பிலால் நாங்க ஒரு தேவைக்காக வேண்டி வந்திருக்கிறோம், நீங்க போய் கேட்டுட்டு வாங்க, ஆனா யாருன்னு சொல்லாதீங்க, நாங்க அல்லாஹ்வுக்குவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிலால் போய் கேட்ட உடனே ஹரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு வந்திருக்காங்க அதை நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பின்னாடி இப்ப யாருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இங்க வெளியில் உள்ள பெண்கள் சொன்னாங்களே சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க கட்டளைக்கா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப சொன்னாங்க, ஒரு அன்சாரி பெண் வந்திருக்காங்க, அவங்க பேரு தெரியல, ஆனா இன்னொருத்தங்க வந்திருக்காங்க, ஜெய்னப் வந்திருக்காங்க. நமக்கு சஹாபா பெண்மணிகள் பேர்லாம் பிடிக்கிறது கிடையாது. நமக்கு எப்படி பேர் பிடிக்கிறது? அர்த்தம் வழங்கக்கூடாது, பேர் வந்து சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்கணும், ஒண்ணு வாயிலே நுழையக்கூடாது. இந்த மாதிரி காபிர்கள், இந்த மாதிரி இந்த இந்த காலத்தில் உள்ள இந்த நூதனவாதிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான பெயர்கள் தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு பிடிக்குது. அல்லாஹ் அன்பு சகோதரிகளே, சஹாபா பெண்மணிகள் மேல அன்பு வைங்க, நாளைக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவர்களுடன் நீங்களும் சொர்க்கத்துக்கு போகலாம். சொன்னாங்க, நீங்கள் யாருடன் அன்பு வைக்கிறீர்களோ அவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பீர்கள். நீங்க நபிசுல்லாலுடைய மனைவிமார்கள் மேல, சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் மேல, அல்லாவின் தூதர் மேல, அல்லாவின் மேல அன்பு வச்சீங்கன்னா அவங்களோட சொர்க்கத்துல நீங்க இருப்பீங்க. இந்த சைத்தான்கள், இந்த நரகவாதிகளுடைய மேல அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க எங்க போவாங்களோ அங்கதான் போக முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜைனப் ஜௌஜ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொல்லுங்கள், அவர்களுக்கு தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும், தனது உறவினர்களுக்கு செலவு செய்த நன்மையும் கிடைக்கும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அதுக்கப்புறம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அனைத்து சொத்தையும் தன்னுடைய கணவனுக்காக அர்ப்பணிக்க தயாராகி விட்டார்கள். எனவே சகோதரிகளே, உங்களுடைய கணவனுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் வசதி கொடுத்திருக்கிறானோ அதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனது கணவனுக்கு சிரமம் தரும் விதமாக, தனது கணவனுக்கு நோவினை தரும் விதமாக அவர்களிடத்திலே அவருடைய சக்திக்கு மேற்பட்டதை நீங்கள் கேட்காதீர்கள். அடுத்ததாக, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கணவன் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், அவர்களுக்கு நீங்கள் தர்பியா செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்க பயிற்சியை கொடுங்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல தாயாக நீங்கள் மாறுங்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை, இந்த ஈமானை, இந்த இஸ்லாமை அவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடசாலையாக நீங்கள் அவர்களுக்கு மாறுங்கள். உங்களிடமிருந்து இறை நம்பிக்கை அவர்கள் படைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை, ரசூலுடைய அன்பை, இந்த மார்க்கத்தின் பற்றை அவர்கள் உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் உங்கள் மீது ஏற்படுத்திய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும். கணவன் தனது குடும்பத்தின் மீது பொறுப்பாளி, மனைவி தனது கணவன் தனது மனைவிக்கு பொறுப்பாளி, மனைவி தனது வீட்டுக்கு பொறுப்பாளி. அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் விசாரணை செய்வான். அந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் அதிகமான நேரங்களை கழிக்கின்றார்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதிலே கவனமாக இருங்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தால், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டால், அந்த பாவம், அந்த அசிங்கத்தினுடைய அந்த கெட்ட தாக்கம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானை கெடுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய மறுமையை கெடுக்கும். நாளை இவர்கள் நரகவாதிகளாக மாறி உங்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியவர்களாக, சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களே உங்களை நாசமாக்குவதற்கு தயாராகி விடுவார்கள். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு முறையான ஒழுக்கங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை முறையாக பேணி அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அடுத்ததாக கணவனுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். மார்க்கம் இதை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றது. நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள் கணவனுக்கு கடமை செய்வது மட்டும்தான் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றது என்பதாக. கணவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது. நீங்கள் உங்கள் கணவனுடைய தாய் தந்தையைக்கு மாறு செய்து கொண்டு உங்கள் கணவனுடைய தாய் தந்தையர்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டால் உங்களுடைய கணவன் எப்படி உங்கள் மீது சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்களுடைய கணவன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு உபகாரியாக நல்ல ஒரு பிள்ளையாக இருப்பதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இது நம் மீது ஏற்படுத்திய கடமை. அது போன்று கணவன் தன்னுடைய ஆசையை தன்னிடமிருந்து அடைந்து கொள்ள விரும்பும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அதை தடுக்கக்கூடாது, பிறகு பிறகு என்று தள்ளி போடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். எந்த ஒரு பெண் தனது கணவன் அழைக்கும் பொழுது கணவனுடைய ஆசைக்கு அடிபணியவில்லை, கணவனுடைய ஆசையை நிறைவேற்றவில்லையோ அந்த பெண்ணின் மீது அல்லாஹ் சபிக்கின்றான், மலக்குகள் சபிக்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். அது ஒன்று அல் ஹிஸ்ஸு அல் ஐஷ் மஅஹு. அல்லாஹ் தனக்கு வழங்கிய கணவனை அவனுக்கு பணிவிடை செய்து அவனுடன் வாழ வேண்டும் என்பதாக அந்த பெண் ஆசைப்பட வேண்டும். தனது கணவனிடத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளுக்காக அந்த கணவனிடமிருந்து தலாக்கை கேட்கக்கூடாது, விவாகரத்தை விரும்பக்கூடாது, தனது கணவனை நிறுத்து ஒதுங்கி தனது கணவனை விட்டு விலகி வாழக்கூடாது. சொல்கின்றார்கள் எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆணுமாக்கப்பட்ட காரணம் இல்லாமல் தனது கணவனை விட்டு விலகி வாழ்கிறார்களோ, தனது கணவனை ஒதுக்கி வாழ்கிறாரோ, விவாகரத்தை கேட்கின்றாரோ, அந்த பெண்ணின் மீது அல்லாஹ் சொர்க்கத்தின் வாடையை மகராமாக்கி விடுகின்றான். இந்த பெண் தனது கணவனிடம் காரணம் இல்லாமல் விவாகரத்தை கேட்கின்றாரோ அந்த பெண் தான் முனாஃபிக், நயவஞ்சகத்தன்மை உடையவள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார். அது ஒன்று கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும், தனது கணவனுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், தனது கணவனுடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, இவையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள். இந்த கணவனுடைய மன திருப்திக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுடைய பெண்மையின் தன்மையாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய உங்களில் இருந்தே ஜோடிகளை படைத்திருப்பது. அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றார் அல்லாஹ்வுதா, ஏன் அந்த பெண்கள் மூலமாக உங்களுடைய துணைகளின் மூலமாக நீங்கள் மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். அன்பு சகோதரிகளே, இந்த ஒழுக்கங்களை பேணுங்கள், உங்களுடைய கணவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் ஆகுங்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்களோ, அவர்களுடைய அன்பை அடைவதற்காக என்னை முயற்சி செய்தார்களோ, அது போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதுடனே உங்களுடைய கணவனுடைய கடமைகளுக்கும் முக்கியத்துவம் தாருங்கள், கவனம் செலுத்துங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொன்னால், அவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது உடனே நான் செல்வேன், அவர்கள் இஹ்ராம் அணியும் பொழுது அவர்களுக்கு நான் இஹ்ராமை அணிவித்துக் கொடுப்பேன், அவர்களுக்கு நான் நறுமணம் பூசுவேன், இஹ்ராம் அணிவதற்கு முன்பும் இஹ்ராம் அணிந்ததற்கு பின்பும் நான் என்னுடைய கைகளை கொண்டு நான் அவர்களுக்கு நறுமணம் பூசுவேன் என்பதாக. இதுபோன்றுதான் நம்முடைய அந்த மூத்த நம்முடைய முன்னோர்களின் பெண்மணிகள் நடந்து கொண்டார்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு நற்கிருபை செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரட்டும். இஸ்லாமுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள். அல்லாஹுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் உங்களுடைய மன இச்சைக்கு அடிபணிந்து நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அல்லாஹ் மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றான். இந்த வயானுடைய ஆரம்பத்திலே கூறிய வசனத்தை நீங்கள் சற்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண், இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட பெண், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அதிலே அவர்களுக்கு மாறு செய்வதற்கு அனுமதி இல்லை. தங்களுடைய இஷ்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கு அனுமதி இல்லை. யார் அப்படி அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறாரோ, அவர் பகிரங்கமான தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டான். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளையுடனே ஒத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையுடனே ஒத்து பாருங்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் நாளை மறுமையிலே மிக பயங்கரமான நரக தண்டனை உண்டு என்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதை லேசாக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து அவன் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதை இலகுவாக்கி வைப்பானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நல்ல இஸ்லாமிய நூல்களை படியுங்கள். அடிப்படை தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்கள், நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இன்னும் மார்க்க ஒழுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு நல்ல நூல்களை நீங்களும் படியுங்கள். அந்த நூல்களை படித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இப்ப நம்முடைய சகோதரி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதாவது கணவன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்யணும், என்ன உரிமைகளை கொடுக்கணும்னு சொல்லி, அதுவும் ஒரு விரிவான ஒரு விளக்கமான பதில் அதுக்கு இருக்குது. இன்ஷால்லா அதை நம்ம இன்னொரு மஜ்லிஸ்ல நமக்கு டைம் நேரம் கிடைத்தால் இன்ஷால்லா சொல்லுவோம். அதிகமாக பொதுவாக பள்ளிகளில் வந்து ஆண்கள் அதிகமாக பயான்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் என்னென்ன கடமைகளை தங்களுடைய மனைவிகளுக்காக செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்குது. குறிப்பாக இந்த சபை நம்முடைய பெண்களுக்கு தேவையான ஒழுக்கங்களை சொல்ல வேண்டும் இருந்ததால் பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நாம் கூறினோம். இன்ஷால்லா அதற்கு ஒரு நேரம் ஏற்படும் பொழுது அதற்குண்டான சட்டங்களையும் இன்ஷால்லா கூறுவோம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள், அதாவது மனைவி தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் போது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு குறைவு செய்தால் அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அழகான கேள்வி. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அழகா பதில் சொல்லிட்டு போயிட்டான். நம்ம யாரும் பதில் சொல்லல. இங்க பாருங்க, அலா உக்பிருக்கும் பினிஸாயிக்கும் ஃபில் ஜன்னா قلنا بلى يا رسول الله قال ودود ودود اذا غضبت او سيء اليها او قال غضب زوجها قالت هذه يدي في يدك لا اتحر بغمس حتى ترضى. رواه الطبراني في مجمع الزوائد உங்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு வரக்கூடிய பெண்களை, உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய மனைவிகளில் நாளை மறுமையில் உங்களுடன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனைவி யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களே, சரின்னு சொல்லுவோமா? அப்ப பெண்மணி சஹாபா பெண்மணிகள் கேட்கிறாங்க, அவசியம் சொல்லுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வலூதுன், அதிகமாக குழந்தை பெற்று தரக்கூடியவள், வதூதுன், அதிகமாக தனது கணவனை நேசிக்கக்கூடியவள். அப்ப பெர்த் கண்ட்ரோல் யாரும் பண்ணிக்காதீங்க, ஃபேமிலி பிளானிங் யாரும் செய்யாதீங்க. எனக்கு ரெண்டு குழந்தை போதும், ஒரு குழந்தை போதும், இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் ரொம்ப கோபத்துக்கு ஆளாவாங்க. எப்ப இந்த சமுதாயம் குறைந்த எண்ணிக்கையிலே வருகின்றதோ, அதனால எவ்வளவு அதிகமாக குழந்தை பெற்றுக்க முடியுமோ உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த அளவிற்கு அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இந்த சமுதாயத்தை நீங்கள் பெருக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை அதிகப்படுத்துங்கள். அவர்களுக்கு தர்பியா செய்யுங்கள். உங்களுடைய இந்த சுமையை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விற்காக, வறுமைக்காக. சரி, அடுத்து இப்ப இந்த பதில் மெயினான பதில், முதல்ல அந்த பெருடத்துல இயற்கையாக ரெண்டு தன்மை இருக்கணும். இயற்கையாக அந்த பெண்ணிடத்துல கணவனுக்கு அதிகமாக குழந்தை பெற்றுக் கொடுத்து கணவனுடைய வாரிசை அதிகப்படுத்த வேண்டும். அந்த கணவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். சும்மா சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணுங்கிற வார்த்தையை சொல்ல, அதிகமாக நேசிக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இதா ஊ குண்டிபத், அந்த பெண் கோபப்படுத்தப்பட்டால், அதாவது அந்த பெண்ணுக்கு கோபமான செயல் நிகழ்ந்தால் கணவனின் மூலமாக, கணவனின் மூலமாக அந்த கணவனுக்கு வெறுப்பு, கணவன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஏதாவது தீங்கு இழைக்கப்பட்டால், ஏதாவது கொடுமை செய்யப்பட்டால், ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டால், இன்னொரு அறிவிப்புல அவங்க கணவன் கோபம் அடைந்து விட்டால், இப்ப இந்த பெண்ணுடைய ரோல், இந்த பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெண்ணுடைய அந்த உயர்ந்த தன்மை, அந்த பெண் எப்படி இருப்பாள், அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண், தனது கையை தனது கணவனுடைய கையில் வைத்து, தனது கையை கொண்டு தனது கணவனுடைய கையை பிடித்து, நீ என்னை திருப்தி கொள்ளாத வரை நான் தூங்க முடியாது, நான் நிம்மதி பெற முடியாது என்று எந்த பெண் சொல்வாளோ அந்த பெண் நாளை மறுமையில் தனது கணவனுடன் சொர்க்கத்திற்கு செல்வாள். அப்ப அவர்கள் உங்களுடைய உரிமையில குறைவு செய்தால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை விசாரிப்பான். ஆனால் உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறதால் பெருந்தன்மையாக நீங்கள் அவர்களை மன்னித்து உங்களுடைய அந்த உரிமைகளை விட்டுக் கொடுத்தால் அல்லாஹ் உங்களை பொருந்து கொண்டு அந்த ஒரு விட்டு கொடுத்த மனப்பான்மையால் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்கு காத்திருக்கின்றான். சில சமயங்கள்ல நீங்க உங்களுடைய கணவனுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தால் அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வரலாம், அவர்களை ஒழுக்க சீலர்களாக உருவாக்கலாம், அவர்களை நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக்கலாம். நீங்கள் கட்டாயப்படுத்தி அந்த கணவனிடமிருந்து உங்களுடைய உரிமையை கேட்கும் பொழுது அது சில சமயங்கள் அல்ல, பல நேரங்களிலே பல விபரீதமான சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகின்றது. இன்னொரு சகோதரி கேள்வி கேட்கிறாங்க, தகப்பனார் தன்னுடைய மகளுடைய ஜகாத்துக்காக மகளுக்காக வேண்டிய ஜகாத் கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம், அந்த பெண்ணுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி திருமணமாகவில்லை என்றாலும் சரி, ஜகாத் அந்த பொருளுக்காக நிறைவேற்றப்படுகின்றதா. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அதாவது கணவன் தனக்கு போதுமான செலவினங்களை, தனக்கோ தனது பிள்ளைகளுக்கு போதுமான செலவினங்களை கொடுக்கவில்லை என்றால் தனது கணவனுடைய சொத்திலிருந்து, கணவனுடைய சேவிங்ஸ் இருந்து மனைவி எடுத்துக் கொள்ளலாம், தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். இதே கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்களுடைய காலத்துல கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர் ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்க, அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது பெண்கள் தங்களுடைய அந்த மாத காலத்தை தள்ளி போடுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் நலத்துக்கு குறைவு ஏற்படுத்தாத வகையில மாத்திரைகள் சாப்பிடலாமு சொல்லி அதுக்கு நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் அனுமதி வழங்கியிருக்காங்க. நம்முடைய இன்னொரு சகோதரர் ஒருத்தருக்கு கேள்வி கேட்கிறாங்க, பெண்கள் தங்களுடைய மாத காலத்தில் இருக்கும் போதோ அல்லது பிரசவ காலத்தில் இருக்கும் பொழுதோ குரான் ஓதலாமா என்பதாக, தாராளமாக ஓதலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் இதை தடுத்து வரவில்லை. தொழுகை நோன்பை தவிர, தவாஃபை தவிர மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும், ஜிக்ர், துஆ, குர்ஆன் ஓதுதல், எல்லா வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் போது, அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த மாத காலம் வந்த உடனே அழுக ஆரம்பிச்சுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய கூடாரத்திற்கு சென்ற போது பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஆயிஷாவே எதுக்கு நீங்க அழுதுக்கிறீங்கன்னு சொல்லி அப்ப கேட்கிறாங்க. சொல்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு தொழுக முடியாம போயிருச்சு, நான் என்ன செய்ய என்பதாக அழுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, தவாஃபை தவிர ஹாஜி செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நீ செய்யலாம் என்பதாக. அப்ப இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஒரு ஹாஜ் குர்ஆன் ஓதுவார், காபாவிற்குள்ளாரே செல்லுவார், பள்ளியிலே தங்குவார், ஜிக்ர் செய்வார், துஆ கேட்பார். எனவே தவாஃபை தவிர, தொழுகையை தவிர பெண்கள் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இது குறித்து வந்திருக்கக்கூடிய மிக ஆதாரமிக்க ஹதீஸ் இது மட்டும்தான். சில ஹதீஸுகள்ல ஹைதுடைய காலத்துல, அதே போல ஜனாபத்துடைய பெருந்தொடக்காக இருக்கக்கூடிய காலத்துல குர்ஆன் ஓதக்கூடாது அல்லது பள்ளிக்குள்ளார செல்லக்கூடாது என்று வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹதீஸுகளும் பலவீனமானவை. பலவீனமான ஹதீஸை கொண்டு ஒன்றை ஹராமாக்குவது முடியாது. அதிலே குறிப்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த மார்க்க அறிஞர்கள் இது கூடும் என்பதாக தங்களுடைய காலத்திலேயே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள்.